Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala rasulihil karim. Faqad qala Allah ta'ala fil Qur'an al-azim wal Furqan al-majid. وإذ فرقنا بكم البحر فأنجيناكم وأغرقنا آل فرعون وأنتم تنظرون ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிபுணருமாகிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அண்ணல் எம்பெருமானார் முஹம்மது மிஸ்ஸபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், சஹாபா பெருமக்கள் மீதும் உலகில் உள்ள அத்தனை இஸ்லாமியர்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாமிய ஆண்டினுடைய முதல் மாதமாக இருக்கிற இந்த முஹர்ரம், இந்த முஹர்ரத்தை சிறப்புப்படுத்துகின்ற நாட்களாக முதல் 10 நாட்களும் அந்த 10 நாளிலே வருகின்ற ஆஷுராவுடைய தினமும் மிக விசேஷமானதும் சிறப்பிற்குரியதுமாகும். அல்லாஹு தஆலா திருமறையில் வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷரின், ஃபஜ்ருடைய நேரத்தின் மீது சத்தியமாக, மேலும் 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் குறிப்பிடுவான். அந்த 10 இரவுகள் எது என்பதை பற்றிய விளக்கங்களை திருக்குறானுடைய விரிவுரையாளர்கள் எழுதுகிற போது வருடத்திலே 3 10 நாட்களை குறிப்பிட்டு எழுதுவார்கள். அதிலே முதல் 10 நாள் முஹர்ரம் மாதத்தினுடைய 10 நாட்களும், துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களும், ரமலான் மாதத்தினுடைய இறுதி 10 நாட்களும் என்று குறிப்பிடுவார்கள். எனவே இந்த 3 10 நாட்களிலும் நமது முன்னோர்கள் அதிகமதிகம் விவாதித்து செய்யக்கூடியவர்களாக, வணங்குபவர்களாக, அந்த 3 10 நாட்களிலும் வணக்கத்திற்காக வேண்டியே தங்களது நேரங்களை ஒதுக்குபவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று வரலாறிலே பார்க்கிறோம். எப்படி ரமலான் மாதத்திலே கடைசி 10 நாட்களிலே எழுத்திக்கா பிரிந்து அதன் மூலம் தன்னுடைய குடும்பத்தையும் மனித மக்களையும் அவர்களது சுகத்தையும் பிரிந்து பள்ளிவாசலே வந்து அல்லாஹனுடைய ரஹமத்தை எதிர்நோக்கியவர்களாக இருக்கிறார்களோ, அதுபோல மற்ற 2 10 நாட்களிலும் தன்னுடைய குடும்பத்தை பிரிந்து அத்தனை ஆசைகளையும் உதறி வைத்துவிட்டு இறைவனை வணங்குவதிலே ஈடுபட்டிருந்த வழக்கங்கள் எல்லாம் நம்ம முன்னோர்களால் கடைபிடிக்கப்பட்டு வந்திருக்கின்றன. அவ்வளவு விசேஷமாக கருதப்படுகிற இந்த முதல் 10 நாள், அதனுடைய இறுதியாக வருகின்ற ஆஷுராவுடைய தினம், நாளைய தினம் மிகச் சிறப்பு வாய்ந்த தினமாகும். அல்லாஹு தஆலா ஆதி அந்தம் முதற்கொண்டு அந்த நாளை சிறப்பித்து வந்திருப்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே குறிப்பிடுவார்கள். ரசூலுல்லா இடத்திலே கேட்கப்பட்டது, யார் ரசூலுல்லா, இந்த ஆஷுராவுடைய சிறப்பு என்ன, அவருடைய மகத்துவம் என்ன என்று கேட்கப்பட்ட போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா அந்த நாளில்தான் வானம் பூமி மற்றும் அதிலுள்ள நட்சத்திரங்கள், சூரியன் சந்திரன், அதிலுள்ள கோலங்கள், அல்லாஹு தஆலாவுடைய அரிசு குருசு லவ்ஹு கலம் அத்தனையும் அல்லாஹு தஆலா இந்த நாளில் தான் படைத்தான். சுவர்க்கம் நரகமும் இந்த நாளில் தான் படைக்கப்பட்டிருந்தன. பூமியிலே முதலிலே மழை துளி விழுந்ததும் இந்த ஆசுராவுடைய தினத்தில்தான். இது போன்ற நிறைய சிறப்புகளை கூறி வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்ததும், அவர்களை சொர்க்கத்திலே பிரவேசிக்க செய்ததும், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்ததும், அவர்கள் இருவரும் பூமிக்கு இறங்கிய போது சுமார் 40 ஆண்டு காலங்களாக இறைவனிடத்திலே தாங்கள் செய்த குற்றத்திற்காக தவறுக்காக பாவ மன்னிப்பை தேடிய போது அவர்களது பாவ மன்னிப்பு அங்கீகரிக்கப்பட்டு அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதும் இந்த ஆஷுராவுடைய தினத்தில்தான். அதுபோல நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவர்களது காலத்திலே ஏற்பட்ட வெள்ள பிரளயம், உலகத்திலே வாழ்ந்த அத்தனை மனிதர்களும் ஏக இறை கொள்கைக்கு மாற்றமாக அவர்கள் ஒரு பழக்கத்தை கடைபிடித்த போது அவர்களை சீர்திருத்துவதற்காக வேண்டி அனுப்பப்பட்ட நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுமார் 950 ஆண்டு காலங்கள் அவர்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்தார்கள். அந்த பிரச்சாரத்தின் விளைவாக குறிப்பிட்ட எண்ணிக்கையில் உள்ள சிலர்களை தவிர மற்ற அத்தனை பேர்களையும் இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை புறக்கணித்ததோடு மட்டுமல்ல, அவர்களை இழிவுபடுத்தினார்கள், கேவலப்படுத்தினார்கள், மிக மோசமாக நடத்தாட்டினார்கள். அந்த மக்களை அழிவுக்குள்ளாக்கி புதிய ஒரு சமூகத்தை அல்லாஹு தஆலா மனித சமூகத்தை உருவாக்குவதற்காக வேண்டி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது காலத்து மக்களை அத்தனை பேர்களையும் அல்லாஹ் அழித்தான். அல்லாஹுவை ஈமான் கொண்டு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களை மட்டும் அல்லாஹு தஆலா காப்பாற்றினான். அவர்களை காப்பாற்றுவதற்காக ஒரு கப்பலை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தயார் செய்ய சொல்லி அந்த கப்பலிலே மூமினானவர்கள் மட்டும் ஏற்றப்பட்டார்கள். மற்ற அத்தனை பேர்களுமே கப்பலுக்கு வெளியிலே விடப்பட்டார்கள். 40 நாட்கள் தொடர்ந்து பெய்த மழையின் காரணமாக, பூமியிலிருந்து எடுத்த ஊற்றின் காரணமாக கிட்டத்தட்ட 800 முழம் அளவுக்கு அல்லாஹு தஆலா இந்த பூமியிலே நீரால் நிரப்பினான். முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிற போது பூமியில இருந்து ஊற்றாக வந்த நீர் அத்தனையுமே மஞ்சள் நிறமாகவும், வானிலிருந்து இறங்கிய நீர் அத்தனையும் சிவப்பு நிறமாகவும் இருந்தது. அப்படி 40 நாட்களாக இந்த பூமியும் கொப்பளித்தது, வானமும் தன்னுடைய நீரை கொட்டியது. அதன் விளைவாக 800 முழம் அளவுக்கு பூமியினுடைய மட்டத்தில் இருந்து நீர் உயர்ந்திருந்தது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது கப்பல் கிட்டத்தட்ட 1000 முழங்கள் கொண்டதாக அவருடைய கப்பல் இருந்தது. அத்தனை பேர்களும் அதில் ஏற்றப்பட்டார்கள். சுமார் 150 நாட்கள் இந்த பூமியிலே வெள்ளத்திலே மிதந்து கடைசியிலே ஜூதி என்கின்ற ஒரு மலையை தட்டி அது நின்றது அந்த கப்பல். அப்போது 150 நாட்களுக்கு பிறகு இந்த பூமியிலே நீரெல்லாம் வடிந்திருந்தது. அந்த நாள் அந்த கப்பலிலே இருந்து இறங்கிய நாள் இந்த ஆஷுராவுடைய நாள், முஹர்ரம் 10ஆம் நாள். எனவே அல்லாஹ்வுக்கு நன்றி தெரிவிக்கும் பொருட்டு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நாளிலே நோன்பு நோற்றார்கள் என்பதாக ஹதீஸிலே வருகிறது. அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா படைத்ததும், ஹலீல் என்கின்ற அந்த பட்டத்தை அவர்களுக்கு கொடுத்ததும், அதுபோல நும்ரூது எழுப்பிய நெருப்பிலே தூக்கி வீசப்பட்டு அதிலிருந்து அவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் வெளியிலே வந்ததும் இந்த ஆசுராவுடைய தினத்தில்தான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களது பாவத்தை மன்னிக்கப்பட்டதும், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது பிழை ஏற்கப்பட்டதும், இவைகளெல்லாம் இந்த நாளில்தான் நடைபெற்றது. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த வானத்திற்கு பூமியில இருந்து உயர்த்தப்பட்டதும் இந்த நாளில்தான். மீன் வயிற்றுக்குள்ளே சென்ற யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளியிலே மீனால் வெளியிலே வெளியாக்கப்பட்டதும் இந்த ஆசுராவுடைய தினத்தில்தான். அதுபோல அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய நோய் நீங்கப்பட்டு அவர்கள் சுகம் அடைந்ததும் இந்த ஆசுராவுடைய தினத்தில்தான். ஒவ்வொரு நபிமார்களும் அந்தந்த தினத்திலே நடைபெற்ற காரணத்தினால் இந்த தினத்திலே நோன்பு நோற்றிருக்கிறார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்தை ஆட்சி புரிந்து வந்தார்கள். அவர்கள் காலத்திலே ஒரு அரசரிடத்திலே ஏற்பட்ட போரின் காரணமாக அரசர் கொல்லப்பட்டார். அவரது ஒரே மகள்
ஆதரவற்ற நிலையிலே விடப்பட்டிருந்தார். ஆதரவற்ற நிலையிலே விடப்பட்ட அந்த மகளை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருமணம் முடித்தார்கள். திருமணம் முடித்த பிறகு அந்த பெண் தன்னுடைய தந்தையினுடைய பிரிவால் தினமும் அழுது புலம்பி இரவெல்லாம் தூங்காமல் தந்தையை நினைத்து அழுது கொண்டிருந்தாள். அந்த நேரத்திலே இபிலீஸ் அவர்களுக்கு முன்னால் தோன்றி ஒரு விஷயத்தை சொன்னான், உன்னுடைய தந்தையினுடைய நினைவு உன்னுடைய உள்ளத்திலே இருந்து அகன்று போவதற்கு நான் ஒரு யோசனையை சொல்கிறேன், அதை செய்து வா, அந்த கவலை உன்னை விட்டு நீங்கி போகும் என்று சொன்னான். அதை கேட்ட அந்த பெண் என்ன செய்ய சொல்கிறாய் என்று கேட்டபோது சைத்தான் சொன்னான், உன்னுடைய தந்தையை போன்று ஒரு உருவத்தை செய்து கொள், அந்த உருவத்தை உன்னுடைய அறையிலே வைத்துக் கொள், சுலைமான் நபி அதை பார்த்து விடக்கூடாது, ரகசியமாக வைத்துக் கொண்டு தினமும் அந்த உருவத்திலே நீ சஜிதா செய், அதை வணங்கு, அப்படி வணங்கி வந்தால் உன் துக்கம் உன்னை விட்டு போய்விடும் என்று சொன்னான். அதுபோல கிட்டத்தட்ட 40 நாட்கள் அந்த பெண் தன்னுடைய தந்தையினுடைய உருவத்தை செய்து அதை வணங்கி வந்தால் இது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியவில்லை. அல்லாஹ்வுத்தால அதை தெரியப்படுத்துவதற்காக வேண்டி ஒரு சூழ்ச்சியை கையாண்டான். ஒரு நாள் அவர்கள் கையிலே ஒரு மோதிரம் அணிந்திருப்பார்கள், அரசாங்க மோதிரம். அந்த மோதிரத்திற்கு மிகப்பெரிய சிறப்புகள் எல்லாம் உண்டு. மூசா அலைஹிஸ்ஸலாமிடத்தில் இருந்து கைத்தடியை போல, அவர்களிடத்தில் இருந்து செருப்பை போல, அந்த மோதிரத்திற்கும் சில சிறப்புகள் உண்டு. வாழையடி வாழையாக நபிமார்களால் பாதுகாக்கப்பட்டு வந்த மோதிரம் அந்த மோதிரம். அந்த மோதிரத்தை அவர்கள் சிறுநீர் கழிக்கிற போகிற போது, மலம் கழிக்க போகிற போது, குளிக்க போகிற போது அதை கலட்டி ஒரு மனைவியிடத்திலே கொடுத்து விட்டு போவார்கள். அதுபோல அன்றைய தினம் ஒரு மனைவியிடத்திலே கொடுத்து விட்டு குளிப்பதற்காக வேண்டி போனார்கள். ஷைத்தானுடைய சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய தோற்றத்திலே வந்து சுலைமான் நபியைப் போலவே அவருடைய மனைவியிடத்திலே பேசி அந்த மோதிரத்தை வாங்கி கொண்டான். திரும்பி அவர்கள் வருகிற போது அவர்களுக்கு பாதை தெரியவில்லை, மறந்து விட்டது. அதன் காரணமாக 40 நாட்களாக அவர்கள் தன்னுடைய அரையணைக்கு வர முடியவில்லை. அல்லாஹ்வுத்தால ஒரு சோதனை அவர்களுக்கு ஏற்படுத்தினான், ஒரு விதமான மறதியை ஏற்படுத்தினான். கடைசியிலே 40 நாட்களுக்கு பிறகு கடலிலே மீன் செய்தான் என்ன செய்தான் என்று சொன்னால் அந்த மோதிரத்தை கடலிலே தூக்கி எறிந்து விட்டான். அதை மீன் பிடித்த ஒருவர் அந்த மீனை எடுத்து அறுக்கிற போது அந்த மோதிரம் அந்த மீனுடைய வயிற்றுக்குள்ளே இருந்தது. அதை கொண்டு வந்து சுலைமான் நபியிடத்திலே கொடுத்த பிறகுதான் அவர்களுக்கு எல்லா நினைவும் திரும்பின. அப்படி நினைவு திரும்பிய நாள் மீண்டும் அவர்களது ஆட்சி பீடத்திலே அமர்ந்த நாள் இந்த ஆஷுராவுடைய நாள். இப்படி பலவிதமான விஷயங்களை அல்லாஹ்வுத்தால இதற்கு முன் நடத்தாட்டி இருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற போது திருமறையினுடைய வசனத்திலே சொல்லி காட்டுகிறான், வயது நஜ்ஜை நாக்கும் மின் ஆலி ஃபிரௌன யசூமோனுக்கும் சுவல் அதாப். யூதர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹாலா உங்களை ஃபிரௌனிடத்தில் இருந்தும் அவனுடைய கூட்டத்தார்களில் இருந்தும் அவன் காப்பாற்றியதை நீங்கள் நினைத்து பாருங்கள். யசூமோனுக்கும் சுவல் அதாப், அவன் கடுமையாக வேதனையாக உங்களுக்கு வேதனையை கொடுத்தான் ஃபிரௌன். இதப்பிகூன் அபுனாவுக்கும், உங்களது ஆண் மக்களை அவன் படுகொலை செய்தான். வயஸ்தகியூன நிசாக்கும், உங்களது பெண் மக்களை அவன் விட்டுவிட்டான். அஃபீதாலுக்கும் பலாஹும் ரப்பிக்கும் அமீம், இது அல்லாஹ்விடத்திலிருந்து உங்களுக்கு ஏற்பட்ட மிக பெரிய சோதனையாகும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எகிப்து நாட்டை ஆண்டு வந்த ஃபிரௌன் மிக கொடுங்கோலனாக இருந்தான். உலக வரலாற்றிலேயே கொடுங்கோலர்களது பட்டியலே அவன்தான் முதலிடத்திலே இருப்பான். அப்படிப்பட்ட கொடுங்கோலன். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே பனி இஸ்ரவேலர்கள் சிரியாவிலே வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எகிப்தினுடைய அமைச்சராக ஆனபோது தன்னுடைய பகுதியைச் சேர்ந்த, தன்னுடைய இனத்தைச் சேர்ந்த ஒருவர் அமைச்சராக இருக்கிறார் என்ற காரணமாக சிரியாவில் இருந்து எகிப்துக்கு சென்றார்கள். அது சென்றபோது கிட்டத்தட்ட 63 பேர்கள் இருந்தார்கள். அந்த 63 பேர்கள் மூலமாக அவர்களது சமூகம் பெருகி 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 அந்த நாட்டிலே, எகிப்து நாட்டிலே மிகப்பெரிய அக்கிரமச் செயல்களில் ஈடுபடக்கூடியவர்களாக இந்த யூதர்கள் இருந்து வந்தார்கள். வந்தேரிகளாக இருந்தவர்கள் மூலமாக ஏற்பட்ட அக்கிரமங்களையும் அநீதங்களையும் பொறுத்துக் கொள்ள முடியாமல் அங்கு பூர்வீகமாக இருக்கிற கிபித்திகள் என்கின்ற இனத்தை சேர்ந்தவர்கள், கிபித்தி இன மக்கள் இவர்களை அடக்கி ஆண்டார்கள், அடிமைப்படுத்தினார்கள், கடுமையான பலுவான வேலைகளை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இப்படி வாழ்ந்து கொண்டவர்களுக்கு மத்தியிலே பிரோன் மிகப்பெரிய அளவிலே அவர்களுக்கு சோதனைகளை ஏற்படுத்தி கொண்டு வந்தான். கடைசியாக அவன் ஒரு நாள் ஒரு கனவு கண்டான். அந்த கனவு பனிசிறவர்கள் வசிக்கக்கூடிய பகுதியிலே இருந்து ஒரு நெருப்பு அங்கிருந்து கிளம்பி தன்னுடைய அரண்மனையை வந்து சூழ்ந்து கொண்டு எரித்து விடுவதைப் போல அவன் கனவு கண்டான். இதற்கான விளக்கத்தை அந்த காலத்திலே உள்ள குறி சொல்லக்கூடியவர்கள், ஜோசியக்காரர்கள், பாதிரிமார்கள் எல்லாம் அழைத்து கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், பனிசிறவர்களே ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தையின் மூலமாக உன்னுடைய ஆட்சி அதிகாரம் அத்தனையுமே போய்விடும், நீ அழிந்து போவாய், அதுதான் அதற்குரிய அறிகுறிதான் இந்த கனவு என்று சொன்னார்கள். அதனால் பயந்தவனாக பிரவுன் என்ன செய்தான் என்று சொன்னால், பனிசிறவர்களில் பிறக்குகின்ற குழந்தைகளை எல்லாம் குழந்தை பிறந்த உடனேயே அவர்களை பெற்றோர்கள் அந்த குழந்தையை கொன்றுவிட வேண்டும், புதைத்து விட வேண்டும், அல்லது நதியிலே அந்த குழந்தையை போட்டு விட வேண்டும், அதற்கு பிறகு தகவல் சொல்ல வேண்டும் அப்படிங்கிற சட்டத்தை ஏற்படுத்தினான். அப்படி யாராவது குழந்தைகள் அப்படி செய்யாமல் இருந்தால் அரசாங்கத்தினுடைய காவலாளிகள் அந்த வீட்டுக்கு முன்னே வந்து பிறந்து அந்த குழந்தையுடைய சப்தம் வெளியிலே கீழ் சென்று கேட்ட உடனேயே உள்ளே நுழைந்து இரணை செய்வதைப் போல தங்களது வாளால் அந்த குழந்தையுடைய கழுத்தை சீவி விட்டு போய்விடுவார்கள். இப்படி கிட்டத்தட்ட 500,000 மேற்பட்ட குழந்தைகளை கொன்றிருப்பதாக தப்சீர்களில் எழுதப்பட்டிருக்கிறது. அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், இதப்பிஹூன் அபனாக்கும், உங்களது ஆண் குழந்தைகள் எல்லாம் அவர்கள் படுகொலை செய்தார்கள். வயஸ்தகியல் நிசாக்கும், பெண் குழந்தை பிறந்தால் அதை ஒன்றும் செய்ய மாட்டார்கள், விட்டு விடுவார்கள். இப்படியாக அவர்கள் அந்த குழந்தைகளை கொன்றொழித்தார்கள், மிகப்பெரிய அக்கிரமச் செயலில் ஈடுபட்டார்கள். அதே இனத்தைச் சேர்ந்த மூசா அலி இஸ்லாம் அவர்களையும் அல்லாஹால பனீசர்வேர்களில் தான் பிறக்க செய்தான். அவர்கள் பிறக்கிற போது அல்லாஹாலுடைய தாயாரிடத்திலே இல்ஹாம் என்கின்ற உதிப்பை ஏற்படுத்தினான். அல்லாஹால மூசா அலி இஸ்லாம் அவர்கள் கர்ப்பமாக இருக்கிற போது அந்த கர்ப்பத்தை வெளியிலே காட்டாமல் மறைத்து விட்டான். சாதாரணமாக ஒரு பெண் இருப்பதை போல் அவர்களது தாயார் இருந்தார்கள். குழந்தை அவர்கள் கர்ப்பமாயிருப்பது யாருக்குமே தெரியாது. அதற்கு பிறகு குழந்தையை இரவு நேரத்திலே பெற்றெடுத்தார்கள். பெற்றெடுத்த உடனே மிகப்பெரிய கவலை கொண்டார்கள், பிறந்தது ஆண் குழந்தையாக இருக்கிறதே, அது கொன்று இன்னும் சற்று நேரத்திலே அது கொலை செய்யப்பட்டு விடுமே என்று பயந்தார்கள். அல்லாஹ் அவர்களது உள்ளத்திலே போட்டான். அந்த குழந்தை ஒரு பெட்டியிலே வைத்து அதை நைல் நதியிலே போட்டு விடுங்கள் என்று உதிப்பை ஏற்படுத்தினான். மூசா அலைஹிஸ்ஸலாம் வேண்டி ஒரு பெட்டி தயார் செய்யப்பட்டு நீர் உள்ளே வராதவாறு அதற்குள்ளே வைக்கோலெல்லாம் போடப்பட்டு பச்சிளம் குழந்தையை அந்த பெட்டியிலே வைத்து நைல் நதியிலே போட்டு விட்டார்கள். அதிகாலை விடுவதற்குள்ளாக அந்த குழந்தை அந்த நதியிலே மிதந்து, அந்த பெட்டி மிதந்து மிதந்து ஃபிரவுனுடைய வீட்டு ஓரமாக அது வருகிறது. ஃபிரவுனின் மனைவி ஆசியாம்மையார் அவர்கள் குழந்தை பேர் இல்லாதவர்கள். அவர் பெட்டி மிதந்து வருவதை பார்த்தவுடனே, அழகாக அந்த ஆற்றிலே மிதந்து வருவதை பார்த்தவுடனே அதன் மீது ஆசைப்பட்டு அந்த பெட்டி எடுத்து வரும்படி உத்தரவு போடுகிறார்கள். பெட்டி எடுத்து வந்து பார்த்தபோது அதிலே அழகான குழந்தை பார்ப்பதற்கு அவ்வளவு பொலிவோடும் அவ்வளவு பிரகாசத்தோடும் அது இருப்பதை பார்த்தவுடனேயே குழந்தை இல்லாத ஆசியாமையாருக்கு அதன் மீது ஆசை ஏற்பட்டு விடுகிறது. உடனே அதை தன்னுடைய மார்போடு அந்த குழந்தை எடுத்து அணைத்துக் கொண்டார்கள். அதற்கு பிறகு ஃபிரவுன் வந்தான். ஃபிரவுன் ஆண் குழந்தை என்று தெரிந்த உடனேயே அந்த குழந்தையை வெட்டுவதற்காக வேண்டி தன்னுடைய வாளை உருவினான். அப்போது ஆசியாமையார் தடுத்து விட்டார்கள், இந்த குழந்தை உங்களை என்ன செய்ய போகிறது, பச்சிளம் குழந்தை, இதனால் உங்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படாது, எனக்குத்தான் குழந்தை இல்லையே, நான் இதை எடுத்து வளர்த்திக் கொள்கிறேன் என்று சொன்னார்கள். அதன் காரணமாக அவன் விட்டு விட்டான். அதற்கு பிறகு அல்லாஹால ஒரு ஏற்பாட்டை செய்தான். அந்த குழந்தை யாரிடத்திலும் பால் குடிக்கவில்லை, பால் அருந்தவில்லை. அதை பால் அருந்துவதற்காக என்று யாராவது இருந்தால் அழைத்து வாருங்கள் என்று சொன்னபோது அரசாங்க பணிப்பெண்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயாரிடத்திலே வருகிறார்கள். அவரிடத்திலே வந்து கேட்கிறார்கள், ஒரு குழந்தை கிடைத்திருக்கிறது, அந்த குழந்தைக்கு உங்களால் பால் கொடுக்க முடியுமா என்று கேட்டபோது அவர்கள் அரண்மனைக்கு அழைத்து வரப்பட்டு தன்னுடைய குழந்தைதான் என்று தெரிந்த உடனேயே மிக சந்தோஷப்பட்டவர்களாக அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கிறார்கள். தினமும் அந்த குழந்தையை வந்து பார்த்து போகிற அந்த பாக்கியத்தையும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான். இந்த காலத்து பெண்மணிகள் அப்படி செய்வார்களா? அல்லாஹ் சொன்னான், அதை தண்ணீரிலே போட்டு விடு என்று சொன்னான், தண்ணீரிலே போட்டு விட்டார்கள். எந்த யோசனையும் செய்யவில்லை, யாரிடத்திலும் ஆலோசனை செய்யவில்லை. அல்லாஹ் சொல்லிவிட்டான், அதை ஏற்றுக்கொண்டார்கள், முழுமையாக நம்பிக்கை கொண்டார்கள். அந்த தாயார் மகத்தான அந்தஸ்துக்குரியவர். அந்த குழந்தைதான் ஃபிரௌனுடைய அரண்மனையிலே அவ்வளவு சுகமாக வாழ்க்கையை நடத்தி இன்பமான வசதியோடு வாழ்ந்து வாலிப வயதிலே ஒரு கொலை குற்றத்தின் காரணமாக மூசா அலி இஸ்லாம் அவர்கள் நாடு கடந்து போய்விட்டார்கள். அதற்கு பிறகு அல்லாஹால் அவர்களை நபியாக ஆக்கினான். அதே ஃபிரௌனத்திலே கிட்டத்தட்ட 20 வருடங்கள் கழிந்த பின்னால் அந்த ஃபிரௌனத்திலே ஏகத்துவத்தை எத்தி வைப்பதற்காக வேண்டி வந்தார்கள். வந்தபோது அவன் கேட்டான், ஒரு கொலை செய்துவிட்டு போனவன் இப்போது நபியாக வந்திருக்கிறேன் என்றா என்னிடத்திலே வந்திருக்கிறாய் என்று கிண்டலாக கேட்டான். அவன் அவர்கள் சொன்ன வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவனுடைய எல்லா விதமான பணிகளையும் அவன் வேலைகளையும் செய்து காட்டினான். கடைசியிலே அந்த மக்களை காப்பாற்றுவதற்காக வேண்டி மூசா அலி இஸ்லாமர்கள் முடிவு செய்தார்கள். கிட்டத்தட்ட 600,000 பேர்களை கொண்ட பனி இஸ்ரவேலர்களை ஒரு நாள் இரவிலே அழைத்துக் கொண்டு அங்கிருந்து ஜெருசலத்திற்கு நாடு கடந்து போக வேண்டும் என்று சொல்லி யாருக்குமே தெரியாமல் அழைத்துக் கொண்டு போனார்கள். விஷயம் தெரிந்தவுடனே சுரவன்தனுடைய படைகளோடு அவர்களை துரத்தி கொண்டு வந்தான். வருகிற போது செங்கடல் குறிக்கிடுகிறது. செங்கடலுக்கு முன்னால் மோசா நதியும் 600,000 பேர்களும் நின்று கொண்டிருக்கிறார்கள். முன்னால் கடல் அலை அலையாக அலையை ஆர்ப்பரித்துக் கொண்டு வருகிறது, பின்னால் ஃபிரௌனுடைய படை அலை அலையாக வந்து கொண்டிருக்கிறது. இதற்கு மத்தியிலே மாட்டிக்கொண்ட அத்தனை பேர்களும் மூசா நபியை குறை சொல்ல ஆரம்பித்தார்கள். நாங்கள்லாம் ஊர்ல சும்மா இருந்திருப்போம், ஆனால் எங்களுக்கு விமோச்சனம் தருகிறேன், உங்களுக்கு விடுதலை வாங்கி தருகிறேன் என்று சொல்லி எங்களை கொண்டு வந்து இப்போது அத்தனை பேர்களுடைய மரணத்திற்கும் காரணமாக ஆகிவிட்டீரே என்று அவர்களை பழித்து கூறினார்கள். இல்லை இல்லை, அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவான், நம்மோடு அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ் அவர்கள் வைத்திருந்த கைத்தடியின் மூலமாக அந்த கடலை அடிக்க சொன்னான். அதை அடித்தார்கள். அந்த கடல் 12 வழிகளாக பிரிந்தது. 12 வழிகளாக பிரிந்தது. பனீஸ்ரவர்கள் 12 பிரிவினர்கள் இருந்தார்கள். யார் முதல்ல நுழையிறதுன்னு அவர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அதன் மூலம் தாமதம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டி 12 வழிகளை அந்த தண்ணீரிலே அல்லாஹ் ஏற்படுத்தினான். ஒவ்வொரு வழியிலும் அடுத்த வழியிலே போகக்கூடியவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தண்ணீருக்குள்ளே ஜன்னல்களையும் அல்லாஹ் அமைத்துக் கொடுத்தான். போகிற போது எந்த ஒரு கஷ்டமும் இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி வறண்ட பாதையைப் போல காய்ந்து போன பாதையைப் போல அந்த கடல் தடங்களை எல்லாம் அமைத்துக் கொடுத்தான். உலக வரலாற்றிலேயே இப்படிப்பட்ட அளவுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை அல்லாஹ் எந்த சமூகத்திற்கும் நிகழ்த்தியது கிடையாது. அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், இது பறக்கணும் அப்படிக்கும் அல்பகர, உங்களுக்காக வேண்டி நாம் கடலை பிளந்து தந்தோமே, அதை நினைத்து பார்க்க வேண்டாமா? பஞ்சைனாக்கும் அந்த கடலின் மூலமாக உங்களுக்கு நாம் வெற்றியை கொடுத்தோம், உங்களை தப்பிக்க வைத்தோம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நிலையிலேயே ஃபிரௌனையும் அவனது பட்டாளங்களையும் நாம் அந்த கடலையே அழித்தோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இவர்கள் அந்த கடலுக்குள்ளே இறங்கி வேகமாக போனார்கள். போய் அந்த பக்க கரையை அடைந்து விட்டார்கள். ஃபிரௌன் வந்தான், கடல் பிளந்திருக்கிறது, அவனை உள்ளே வருவதற்கு கொஞ்சம் பயம்தான். இருந்தபோது அந்த இடத்திலும் தம்பட்டம் அடித்துக் கொண்டான். பார்த்தீரா, நான் எவ்வளவு ஒரு ஆண்டவன் என்று பார்த்தீரா, எனக்காக வேண்டி கடல் பிளந்திருக்கிறது என்று சொன்னான். ஆனால் உள்ளே செல்வதற்கு அவனுக்கு பயமாக இருந்தது. அவனுடைய குதிரையை கடிவாளத்தை பிடித்து இழுத்து உள்ளே செல்லாதவாறு நிறுத்திக் கொண்டிருந்தான். அவன் உட்கார்ந்திருந்த குதிரை ஆண் குதிரை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பெண் குதிரையிலே வந்தார்கள். வேகமாக வந்த அந்த ஆண் குதிரைக்கு பக்கத்திலே வந்து அது உராய்ந்து விட்டு போவது போல வேகமாக போனார்கள். போன போது இந்த ஆண் குதிரையை ஃபிரௌன் உட்கார்ந்திருந்த ஆண் குதிரை அதன் மீது மோகம் கொண்டு ஃபிரௌன் வைத்திருந்த கட்டுப்பாட்டையும் மீறி உள்ளே போய்விட்டது. அரசன் போன உடனே அவனை பின்பற்றிய படைகளும் அவனுக்கு பின்னால் அந்த பாதையில் இறங்க ஆரம்பித்தன. சரியாக மத்திய பகுதியில் அவர்கள் வந்து அடைந்த போது அல்லாஹ் அந்த தண்ணீரை மூடி விட்டான், சேர்த்து விட்டான். அத்தனை மனிதர்களும் அங்கே பல்லாயிரக்கணக்கான இராணுவத்தினர்கள் அத்தனை பேர்களும் அந்த கடலிலே மூழ்கி அழிக்கப்பட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெற்றி அடைந்தார்கள், அவரோடு இருந்த பனீ இஸ்ரவேலர்களும் வெற்றி அடைந்தார்கள். அந்த வெற்றி அடைந்த நாள் ஆசுராவுடைய நாள். இப்படி பலவிதமான நிகழ்வுகள் இந்த நாளிலே நடைபெற்றிருக்கிறது. அல்லாஹ் தஆலா சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் மத்தியிலே மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த நாள், அக்கிரமமான செயல்களை தடுத்து நிறுத்திய நாள். நல்லவர்கள் சாலிஹீன்களுக்கு அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுத்த நாள். அப்படிப்பட்ட ஆசுராவுடைய தினம் காரணமாக பனீ இஸ்ரவேலர்கள் யூதர்கள் நோன்பு வைப்பார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லிக்காட்டுகிறார்கள், அய்யாமு ஜாஹிலியா என்கின்ற காலத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை கொண்டு வருவதற்கு முன்னாலும் கூட முஹர்ரம் மாதத்திலுடைய பத்தாம் நாள் நோன்பு வைப்பது வழக்கத்திலே இருந்து வந்திருக்கிறது. மதீனாவுக்கு வந்தபோது யூதர்களும் அந்த நாளிலே நோன்பு வைத்தார்கள். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காரணத்தை கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா மூசா நபியையும் எங்களது முன்னோர்களையும் அல்லாஹ் பிரவணத்திலிருந்து இந்த நாளிலே காப்பாற்றினான், எனவே நாங்கள் நோன்பு வைக்கிறோம் என்று சொன்ன போது கால சுழந்தாலும் சொன்னார்கள், பால அஹக்கு மூசா நிற்கும் பசாமகு அமரபி சியாமகி, உங்களை விட மூசா நபிக்கு நாங்கள் மிக நெருக்கமானவர்கள் என்று சொல்லி தானும் அந்த நாளிலே நோன்பு வைத்தார்கள். மற்றவர்களையும் நோன்பு வைக்கும்படி ஏவினார்கள். அப்படி அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகின்ற வகைகளிலே அந்த இரண்டு நாட்கள் ஒன்பதாம் நாளும் பத்தாம் நாளும் யூதர்களுக்கு மாறு செய்ய சொன்னார்கள். யூதர்கள் பத்தாம் நாள் மட்டும்தான் நோன்பு வைத்தார்கள். எனவே அவர்களுக்கு மாற்றமாக நீங்கள் ஒன்பதாம் நாளும் பத்தாம் நாளும் நோன்பு வையுங்கள், அல்லது பத்தாம் நாள் பதினொன்றாம் நாள் ஆகிய நாட்களில் இரு நாட்கள் நோன்பு வையுங்கள் என்று சொன்னார்கள். ரமலான் வருவதற்கு முன்னதாக இந்த நோன்பு வழக்கத்தில் இருந்து வந்திருக்கிறது. ரமலான் மாதனுடைய நோன்பு பரவலாகிவிட்ட காரணத்தினால் அதற்கு பிறகு இந்த நோன்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், உங்களிலே விரும்பியவர்கள் நோற்றுக் கொள்ளுங்கள், விரியம்பர்கள் விட்டுக்கொள்ளலாம் என்று சொன்னார்கள். எனவே சுன்னத்தாக ஆணையப்பட்டிருக்கிறது. இந்த இவ்வளவு சிறப்புமிக்க இந்த நாள், இவ்வளவு சிறப்புமிக்க இந்த மாதம், இந்த மாதத்திலே நம்ம ஜனங்க என்ன பேசிக் கொள்கிறார்கள் சொன்னால், திருமணம் செய்யக்கூடாது, பொண்ணு பார்க்க போகக்கூடாது, கடை வந்து ஆரம்பிக்க கூடாது, நல்ல காரியம் செய்யக்கூடாது, புதிதாக திருமணம் முடித்த மாப்பிள்ளையும் பெண்ணையும் முகம் பார்க்க வைக்கக்கூடாது. இதெல்லாம் மனிதர்கள் ஏற்படுத்திய சட்டங்கள். அவங்க அன்னைக்கு குடும்பத்தை விட்டு ஒதுங்கி இருந்தாங்கன்னா, எதுக்கு ஒதுங்கி இருந்தாங்கன்னா, இபாத் செய்வதற்காக தன்னுடைய குடும்பத்தை ஒதுங்கி வைத்து விட்டு பத்து நாட்கள் இபாத்தில் ஈடுபட்டார்கள். உனக்கு என்ன, அஞ்சு நாள் தொழுகே கிடையாது, நீ என்னத்தை வச்சு மனைவியுடைய முகத்தை பார்க்காம தள்ளி வைக்கணும், எத்தனையோ விஷயங்களை தள்ளி போட்டு விடுகிறார்கள். மோரம் ஆரம்பிக்கும் போதே ரெண்டு மாசத்துக்கு இனிமேல் கல்யாணம் எல்லாம் பண்ணக்கூடாது, மோர மாசமும் சஃபர் மாசமும் ஒதுக்கி வைக்கப்படக்கூடிய மாசங்கள் என்று நினைக்கிறார்கள். அதுபோல பத்தாம் நாள் ஆசுராவுடைய தினத்திலே சைதுனா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட நாள், அந்த நாளை நினைவாக ஷியாக்களும் அவர்களைச் சேர்ந்த சிலர்களும் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கண்ணியப்படுத்துகிறோம் என்ற காரணம் அப்படி சொல்லிக்கொண்டு கேவலமான மட்டரகமான மார்க்கத்திற்கு புறம்பான எத்தனை வேலைகளையும் செய்து கொண்டு வருகிறார்கள். நெருப்பை குண்டத்தை வளர்த்து அதிலே நடப்பது, மாரிலே அடித்துக் கொள்வது, காயங்கள் ஏற்படுத்திக் கொள்வது, சட்டைகளை கிழித்துக் கொள்வது, இதெல்லாம் முஷ்ரிக்குடைய வேலைகள். இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம ஜனங்க அதை வேடிக்கை பார்ப்பதற்காக வேண்டி மெனக்கெட்டு அதுக்கு போறாங்க. இதெல்லாம் மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். அந்த நாள் சிறப்புடைய நாள். அந்த நாளுடைய சிறப்பின் காரணமாகத்தான் அல்லாஹ்வுத்தால அந்த நாளை ஹுசைன் அல்லாஹ்வுக்கு தேர்வு செய்தான். ஹுசைன் அல்லாஹ் தஆலாவின் தியாகத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால்தான் ஒவ்வொருத்தருடைய மரணமும் ஒரு சில நாட்களிலே நிகழ்கிறது என்று சொன்னால், அந்த நாள் கெட்ட நாள் என்பதற்கு அறிகுறி அல்ல, அவர்கள் நல்லவர்கள் என்பதற்கு அறிகுறி. பெருநாள் அன்னைக்கு ஒருத்தர் மௌத்தாவராக சொன்னா, பெருநாள் எல்லா பெருநாளையும் அப்படியே துக்கமாகவே வைத்திருக்கலாமா? அல்லாஹ் தஆலா அந்த நாளை சிறப்புப்படுத்தியிருக்கிற காரணத்தினால் அல்லாஹ் அவருடைய மரணத்தை அந்த நாளிலே வைத்திருக்கிறான். எத்தனையோ பேர்கள் ரமலான் மாதத்தில் இறந்து போகிறார்கள். ரமலான் மாதம் சிறப்புடையது, அந்த சிறப்பு அவர்களுக்கு கிடைக்கும் என்பதற்காக வேண்டிய அவர்கள் மரணத்தை அந்த மாதத்தில் அல்லாஹ் வைத்திருப்பான். ஜுமா அன்னைக்கு இறந்து போறாங்க, ஜுமா அன்னைக்கு இறந்தா அதுக்கு சிறப்பு இருக்கிறது, அதன் காரணமாக அல்லாஹ் ஜுமாவுடைய நாளிலே அவர்களுடைய மரணத்தை வைத்திருப்பான். அதுபோல ஆஷுராவுடைய நாள் முன்னமே சிறப்புப்படுத்தப்பட்ட நாள் என்பதை குர்ஆனிலும் ஹதீஸிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே அந்த நாள் அவர்கள் ஷஹீதானார்கள் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா அவர்கள் கௌரவப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று பொருள். அதை விட்டுவிட்டு அந்த நாளை துக்க நாளாக கொண்டாடுவது, கருப்பு பேனர்களை கட்டுவது, ஹுசைன் அல்லாஹ் தஆலா நினைவாக அதாவது துக்க நாளாக அதை அனுசரிப்பது, இதெல்லாம் மார்க்கத்திற்கு முரணான செயலாகும், குஃப்ரின் பக்கம் சேர்த்தக்கூடிய செயலாகும். இதற்கு ஒருபோதும் ஆதரவு அளித்து விடக்கூடாது. இப்படி அல்லாஹ் தஆலா சில நாட்களை இப்படி சிறப்புப்படுத்தி இருக்கிறான், சில மாதங்களை சிறப்புப்படுத்தி இருக்கிறான். அதெல்லாம் மனிதர்களுடைய நேர்மை நன்மைக்காக, அவர்களது சலுகைக்காகத்தான் அல்லாஹ் வழங்கி இருக்கிறான் என்பதை உணர வேண்டும். எனவே தாராளமாக இந்த நாட்களில திருமணம் நடத்தலாம், பெண் பார்க்கலாம். அதுபோல கணவன்மனை பிரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி யாராவது சொன்னா அவங்க வாயில எதையாவது போட்டு அடைச்சு விட்டுருங்க. மார்க்கத்திற்கு முரணாக பேசுகிற போது, மார்க்கத்திற்கு புறம்பான காரியங்களை பேசுகிற போது அவருடைய வாயை அடைத்து விடுங்கள், அதை பின்பற்றாதீர்கள். நல்ல காரியங்கள் அத்தனையும் செய்வதற்கு உகந்த நாட்களாக இந்த நாட்கள் அமைந்திருக்கின்றன என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வல்லரஹ்மான் சத்தியத்தை அறிந்து சத்தியத்தை உணர்ந்து அதன்படி நடக்கக்கூடிய தோஃபிக்கை அல்லாஹ் நமக்கு தந்துள்வானாக. அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒரு துஆவை கற்றுத் தந்தார்கள். யா அல்லாஹ், நாங்கள் முஸ்லிம்களாக இருக்கிறோம், எங்களுக்கு எது ஹக்கோ சத்தியமோ அதை விளங்கச் செய், அதன்படி எங்களை நடக்கச் செய், எது அசத்தியமோ எது பாத்திலான விஷயங்களோ அதை எங்களுக்கு விளங்கச் செய், அதை விட்டும் தவிழ்ந்து கொள்வதற்கு நீங்க எங்களுக்கு உதவி செய் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டதைப் போல நாமும் உண்மையை உணர்ந்து சத்தியத்தை உணர்ந்து அதன்படி செயல்படுவதற்கும், அசத்தியத்தை அறிந்து அதிலிருந்து விலகி நடப்பதற்கும் அல்லாஹு தஆலா அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக என்று கேட்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹு தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல்